إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஒவ்வொரு திங்கள் பின்னேரம் செவ்வாயிரம் நடக்கக்கூடிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சென்ற கேள்வி பதிலில் சில கேள்விகளுக்குரிய பதில்களை நாங்கள் பார்த்திருந்தோம். பதிலுள்ள மீதி கேள்விகளுக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் இன்று முடியுமான வரை வழங்கப்படும். அப்போ இன்றைக்குள்ள முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஹராமான உணவுகளை உண்ணுவது பெரும் பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஹராமான உணவுகள் உட்கொள்ள விஷயத்தை பொறுத்தவரையில் இது ஹராம், அதாவது கூடாது, தடுக்கப்பட்ட உணவுகள் அவங்களுடைய வயிற்றுக்குள் செல்வதாக இது அமைக்கும். இதை பொறுத்தவரையில் இது பெரும்பாவம் என்ற அந்த பட்டியலில் வராது. பெரும்பாவங்களில் சில விஷயங்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. இப்போ அதில் வந்து இந்த ஹராமான உணவுகளை உட்கொள்ளக்கூடிய இந்த விஷயம் வராது. ஆனால் இதற்கு சில விளைவுகள் இருக்குது. தொடர்ந்து வரால் ஹராமான உணவுகளை உட்கொள்ற நேரத்தில் வந்து அவருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அளவுக்கு இதனால் பாதிப்புகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பயணம் போகிறார், ஒரு ஆள் கடுமையான பயண அழுப்பில் வந்து அவர் வானத்தை நோக்கி கையை தூக்கி, யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பேன்னு சொல்லி அவர் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அந்த பயணத்தில் வந்து முன்வைக்கிறார். அப்படி முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இவர் நிலைமையை பார்த்தா இவருடைய இவர் உட்கொண்டிருக்கக்கூடிய உணவு ஹராமாக இருக்குது, அதே போல் இவர் குடித்திருக்கக்கூடிய குடிப்பானம் ஹராமாக இருக்குது, அதே போல இவருடைய இவர் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை ஹராமான அமைப்பில் அது இருக்குது, இவர் ஹராத்திலேயே கலக்கப்பட்டிருக்கிறார். அவர் செல்லதாசம் இதெல்லாம் சொல்லி போட்டு சொன்னாங்க, அண்ணா இஷ்டஜாகும் இதாலி, இவர் இப்படி மன்றாடி பிரயாண கஷ்டத்தில் கேட்கிறார், ஆனால் எங்கே இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது அப்படின்னா, ஏன் இந்த ஹராமான விஷயங்கள் இவங்களில் இருக்கிறதுனால, இந்த நபரத்தில் இருக்கிறதுனால அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாத அளவுக்கு வந்து அவருடைய விஷயம் விபரீதமாக இருக்கும். அப்போ இதை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்வோம். இப்போ எங்களுடைய துவா நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும், அதுக்கு தகுதியானவங்களாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா அல்லாவின் பால் எப்பவும் நாங்கள் தேவையுடையவர்கள். இப்போ எங்களுடைய தேவைகளை நாங்கள் அல்லாஹிடத்தில் கேட்கும்போது அல்லாஹு தாலா வந்து நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய அந்த விஷயங்கள் அமையணுமாக இருந்தால் ஹராமான உணவுகள் எங்களில் வந்து சேரக்கூடாது. அடுத்தது கேட்குறாங்க, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் இந்த விஷயம் ஒன்று, ஹராமான உணவுகளை உட்கொள்வதும் ஒன்று அதில் அடங்கும். அதே போல் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம், அவசரப்படுறது. துவா விஷயத்துல வந்து நான் எல்லா இடத்துல துவா செஞ்சேன், எல்லாம் ஏற்றுக்கொள்ள இல்லையே அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு. அப்ப இது துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய ஒரு காரணமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மாலம் எஸ்து மாலம் யாஜன், அவர் அவசரப்படாமல் இருக்கும் வரைக்கும் அவருடைய அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப எப்படி அவசரப்படுறதுன்னு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, அதாவது நான் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் துவா செய்தேன், ஆனால் இதுவரைக்கும் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றது தான் அவசரப்படுறதுன்னு. அதால வந்து இந்த துவா விஷயத்துல நாங்க அவசரப்படாமல் இருந்தால்தான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த துவா செய்யறதுக்கு நாம வந்து அல்லாஹ்வுக்குரிய சில கடமைகள் இருக்கு, அதுகள் விஷயத்துல நாம கவனம் செலுத்தோம். அப்போ அல்லாஹுக்கு நாங்க செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன? முதலாவது பொருளான விஷயங்களை நிறைவேற்றது. அல்லாஹ் எங்கள் மீது சுமத்தியிருக்கக்கூடிய கடமைகளை நாம சரியாக செய்யணும். அப்ப அந்த கடமைகளை நாம சரியாக செய்யற நேரம் எங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப இந்த கடமையான விஷயங்களை நாம பொறுப்போக்காய்க்கிறோம், சரியா தொழுகிற விஷயங்களை பொறுப்போக்கு இருக்குது, பள்ளிக்கு ஜமாத்துக்கு வந்து தொழுகையை நிறைவேற்ற விஷயங்களில் பொறுப்போக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து கடமை. ஒரு ஆணை பொறுத்தவரையில் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோட தொழுகை நிறைவேற்றுறதுங்கிறது கடமையான விஷயம். அப்ப இந்த மாதிரி கடமையான விஷயங்களை எல்லாம் பொறுப்போக்கு செய்யற நேரங்களில் வந்து அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில வந்து சரியான ஒரு நெருக்கம் இருக்காது, தூரம் அதிகமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்க, எப்படி ஒரு அடியான் எனக்கு நெருக்கமானவராக எனக்கு விருப்பத்துக்குரியவராக அவர் ஆகுவது எதன் மூலமாக என்றால், அவர் பரலான விஷயங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக, நான் அவருக்கு சுமத்தி இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அவர் எனக்கு நெருக்கமானவராக விருப்பத்துக்குரியவராக மாறுகிறார். அப்படி அந்த ஹதீஸ்ல இறுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாங்க, அவர் எந்த அளவு நெருக்கத்துக்குரியவராக மாறுவார் என்றால், அவர் ஒரு துவா செய்தார், என்னிடத்திலே ஏதாவது கேட்டால் நான் அவருக்கு கொடுப்பேன், என்னிடத்திலே எதை விட்டுமாவும் சரி அவர் பாதுகாப்பு தேடினால் அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், அந்த அளவு அந்த நெருக்கம் ஆகியது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ துவா எங்களை ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தால் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஹராமான உணவுகள் எங்களில் வரக்கூடாது. அடுத்தது இந்த பரலான விஷயங்கள், இதுகளை வந்து நாங்கள் சரியாக நிறைவேற்றணும். அடுத்தது வந்து துவா விஷயத்தில் நாங்கள் அவசரப்படக்கூடாது. அடுத்தது அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாத்தை கொண்டு பரப்புங்கள் என்பது குர்ஆன் ஹதீஸா, விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது ஒரு முறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட குர்ஆன் வந்து கேட்டார், ஐயில் இஸ்லாமில் ஹைர், இஸ்லாத்திலே சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உணவளிப்பது, மக்களுக்கு உணவளிப்பது, அதே போல சலாத்தை அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் இடையில நீங்க பரப்புறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில சிலவங்க இதை எப்படி பிழையாக விளங்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், யாருக்கும் என்றாலும் சலாம் சொல்லலாம், அது முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சிங்கள மதத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இந்து மதத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சலாம் சொல்லலாம். ஏன்னா இப்படி அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாத்தை பரப்புங்கள் வருது அப்படின்ற ஒரு வகையில் அவங்க விளக்கம் எடுக்கிறாங்க. இது ஒரு பிழையான விளக்கம். அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்லுங்கள் வரக்கூடியது முஸ்லீம்களுக்கு மத்தியில், முஸ்லீம்களுக்கு மத்தியில் எங்களுக்கு நெருங்கிய அறிமுகமானவங்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் நெருக்கம் இல்லாமல் அறிமுகம் குறைவானவங்களும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மத்தியில் வந்து நாங்கள் சலாத்தை பரப்பிக்கொள்வோம். இவர் முஸ்லீம்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு சரியான க்ளோஸ் இல்லை, நெருக்கம் இல்லை. அப்போ அந்த நெருக்கம் இல்லாட்டியில் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு நெருக்கம் இல்லை ஆனால் முஸ்லீம், நாங்கள் சலாத்தை கொண்டு அவங்களுக்கு பரப்போம், சலாத்தை சொல்லணும். அப்போ இதைத்தான் வந்து சிறந்த ஒரு இஸ்லாம் அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு முஷ்ரிக்குகளுக்கு சொல்லலாம், மற்ற எல்லா மதத்தினருக்கும் சொல்லலாம், அல்லது பிரிவில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வரையல. ஏன்னா ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்தில் 10797 இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸில், முஷ்ரிக்குகளை நீங்கள் சந்தித்தால் அவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் அப்படின்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க இயலாது, அவங்களுக்கு நாங்கள் பரத்த இயலாது. அவங்க சலாம் சொன்னால் நாங்கள் பதில் சொல்றதுல குற்றம் இல்லை, இது அல்லாஹ் குர்ஆனில் பொதுவாக அனுமதிக்கிறான். இதா ஹய்யிதும் பித்தஹய்யத்தின் ஃபஹய்யு அஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. உங்களுக்கு ஏதாவது காணிக்கைகள் தரப்பட்டால், இந்த சலாம்கள் ஏதாவது சொல்லப்பட்டால், நீங்கள் ஒன்றும் அதை விட சிறந்ததை பதிலாக கொடுங்கள் அல்லது அதையே திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லும். அந்த வகையில் பதில் சொல்றது குற்றம் இல்லை, மற்றவங்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கும். அப்போ இதை மட்டும் நாங்கள் வந்து தவிர்த்து சொல்லணும். இந்த சலாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் மிக முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அன்பை உருவாக்கக்கூடிய சாதனங்களில் உள்ள ஒரு முறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் ஈமான், அதாவது சுவனம் செல்ல முடியாது ஈமான் கொள்ளும் வரை, நீங்கள் சுவனம் நுழைய முடியாது ஈமான் கொள்ளும் வரை, நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் விரும்பிக் கொள்ளும் வரை. முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கம், ஒரு நேசம் இது இல்லாத வரைக்கும் அவங்களும் சரியான ஈமான் வர முடியாது. ஈமான் இல்லாட்டி சுவனம் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்துவது, உங்களுக்கு மத்தியில் நேசத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியை, ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா அப்படின்னு கேட்டு விட்டு சொன்னாங்க, வந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்க அப்படின்னா. அப்போ யாருக்கு மத்தியில் சலாத்தை பரப்பணும்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில், அவங்களுக்கு மத்தியில் தான் அந்த அன்புகள், அந்நியோன்யங்கள், அந்த நெருக்கங்கள் உருவாகும். அதுக்குரிய ஒரு சாதனம் தான் இந்த சலாம். அப்போ இந்த வகையில் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் இந்த சலாத்தை பரப்புவதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த சலாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் தாராளமாக எந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கலாம். அவங்க அறிமுகமானவங்களாக இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எங்கே எந்த ஊரை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. முஸ்லீம்கள் தெரிஞ்சால் நாங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பித்து சொல்லலாம். அதே நேரத்தில் முஷ்ரிக்குகளுக்கு நாங்கள் ஆரம்பிக்க இயலாது, அவங்க சலாம் சொன்னால் பதில் சொல்ல முடியும். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க, பெண்கள் ஃபேஸ் கவர் அணிகின்றார்கள், கண்களை வெளியே காட்டியவாறு அணிகின்றார்கள், இது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கூடாது. அதாவது பெண்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய சகல அழகுகளும் அலங்காரங்களும் மறைக்கப்பட்டிருக்கும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் உள்ளது. வலா யுதீன ஜீன தகுந்த, பெண்கள் தங்களுடைய அழகுகள் அலங்காரங்கள் எதையும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த வகையில் வந்து இந்த கண்ணை பொறுத்தவரையில் இதுவும் பெண்களுடைய மிக முக்கியமான அழகுகளில் உள்ளதுதான். அல்லாஹ் சுவனத்து பெண்களை பற்றி வர்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹூருல் அய்ன் அப்படின்னு சொன்னார், அவர்கள் கண் அழகிகள். விசேஷமா உங்களை எவ்வளவோ நிறைய இருக்கும். ஆனா வந்து அல்லாஹ் விசேடமாக குறித்து காட்டுறது என்னன்னா அவங்க கண் அழகுங்க. அப்ப கண்ணுல ஒரு விசேடமான ஒரு அழகுன்னு இருக்கு. அப்ப இத ஒரு பெண் வெளிப்படுத்தலாமா? வெளிப்படுத்தக்கூடாது. அவங்க முழுமையாக அதை வந்து அவங்க தவித்துக் கொள்ளணும். வெளியே இறங்கி போற நேரங்களில் வந்து அவங்க கண்களை மறைச்சிக்கிட்டு தான் போகணும். நிறைய இது சம்பந்தமான தவறுகள் நடக்கிறதுனால தான் இந்த கேள்விகள் வருது. எனவே சகோதரிகள் இதை தவிந்து கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடிக்கடி பெண்கள் பயான்லையும் இதை ஞாபகப்படுத்துறது, மீண்டும் ஒரு முறை இதை நாங்கள் ஞாபகப்படுத்தோம். அடுத்தது, இப்போதைய காலத்தில் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாய்ப்பு வசதிகள் இருந்தால், சரியான முறையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஹஜ் செய்யலாம். ஹஜ்ஜுக்குரிய நிபந்தனை என்னன்னு சொன்னா, மனித இலங்கி சபீலா, யாருக்கு அதை சரியாக அதாவது அதை சென்றடைந்து நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, முடியமானதாக இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஹஜ் கடமை. முடியாட்டி ஹஜ் கடமை இல்லை. அவ ஹஜ்ஜ விஷயத்தை பொறுத்த வரையில் அது சரியான முறையில் இஸ்லாம் காட்டிய நடைமுறைப்படி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றது தான் ஹஜ். அதுக்குரிய வாய்ப்பு வசதிகள் இப்போதைய காலகட்டங்களில் இருக்குதான்னு பார்த்தா வந்து அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து மிக முக்கியமானது பிரை சம்பந்தமான விஷயம். பிரை சம்பந்தமான இதுகளில் பல குளறுபடிகள் இருக்குது. சமீபத்தில் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ளுக்கு இருக்கும் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு அமைப்பால் வந்து துறை சம்பந்தமான ஒரு ஒன்றுகூடல் கூட்டம் ஒன்று புத்தளத்தில் வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கு எங்களோட ஜமாத் ஸ்டார்ட்டாகவும் அழைப்பு வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கு எங்களோட சகோதரர்கள் போயிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதில் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், சவுதி பிறையை ஏற்றுக்கொள்ள இயலாது. சவுதி பிறையில் வந்து குளறுபடிகள் இருக்கு. அப்போ அந்த வகையில் ஒரு பத்துவாவையும் எடுத்துக்காட்டிக்கிறாங்க. வந்து சவுதியில் அந்த பிறை குழப்பத்தின் காரணமாக ஒரு முறை ஹஜ்ஜையே பாத்திலாக்கிவிட்டாங்க. இந்த முறை இந்த வருஷம் செஞ்ச ஹஜ்ஜு பாத்தில் வேலையில்லை அப்படின்னு அவங்க ஆக்கிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த பிறையில் ஏற்பட்ட குழப்பம். சவுதியில் உள்ள பிறை குழப்பம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க வெற்று கண்ணால் பிறை பார்க்கறது இல்லை. அவங்க வந்து எப்படி நாங்கள் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் பிறையை எப்படி பார்த்தாங்களோ அதே அமைப்பில் பார்க்குற நடைமுறை இவங்கள்ட்ட இல்லை. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிச்சேன்னா, பெரிய பெரிய கருவிகளை வச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால வந்து எப்படி அவங்க அவதானித்து பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், சூரியனுக்கு பின்னுக்கு புற மறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட பார்வையில் பெருசரி. சூரியனுக்கு பின்னுக்கு சூரியன் முதலாவது மறையுது, அதுக்கு பிறகு சந்திரன் மறைஞ்ச அவ்வளோதான். அதோட அவங்களோட இது அந்த பிறை கண்டாச்சுங்கிறது தான் அவங்களோட தீர்மானம். இது இஸ்லாமிய தீர்மானம் இல்லை, இது பிழையான தீர்மானம். அவ எப்படி சல்லல்லாஹு சஹாபாக்களும் பிறப்பாக்க பார்த்தாங்க? வெற்று கண்ணால் அந்த மாறி முடிய அந்த நேரத்தை அவங்க பார்ப்பாங்க. அது பிற தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவங்க ஆரம்பிப்பாங்க. பிற தெரிய இல்லையா, 30 பூர்த்தி செஞ்சு அடுத்த நாள்லேருந்து அதுக்குரிய வேலைகள் ஆரம்பம். வந்த வகையில் நாங்கள் பார்க்குறவங்க வந்து சவுதியில் வந்து இந்த பிறை பார்க்குற விஷயத்தில் இவங்க வெற்றுக்கண்ணால் பார்க்கவில்லை. ஏன்னா வந்து சவுதியிலையும் எங்களோட சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் இவங்க பிற பார்க்குற அறிவிக்கிற நேரத்துக்கு பிற பார்ப்பாங்க, பிற தென்படவே படாது. சில நேரங்களில் சவுதி பிறையும் நாம் பார்க்கக்கூடிய பிறையும் ஒன்றாகவும் அந்த நேரத்தில் ஹஜ் செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா காலமும் அப்படி அமையாது. அப்போ கூடுதலான நாட்களில் கூடுதலான அவங்களுடைய மாத அமைப்பு எப்படி இருந்தால், ஒரு நாள் முந்தி தான் அவங்க பிறையை கண்டு அறிவிக்கிறாங்க, கண்டதாக அறிவிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது பிறை சரியான முறையில் அது காணப்படுறது இல்லை. அந்த வகையில் இந்த ஹஜ்ஜினுடைய அமல் பாதிக்கப்படும். 8வது நாள் செய்ய வேண்டிய அமல் வந்து 7வது நாள் செய்யப்படும். அதாவது முந்தி நாங்கள் 8வது நாள் செய்ய வேண்டிய அமலை வந்து அவங்க செய்யணும்னு சொன்னா முந்தி செய்யலாம். அதே போல ஒன்பதாவது நாள் செய்ய வேண்டிய ஒரு அமலை வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து அவங்க செய்யலாம். அப்ப இப்படி வந்து அமல்கள்ல பல சிக்கல்கள் உருவாகிறதுக்குரிய காரணமாக இப்படி பிரச்சனை இருக்கணும். சரி, நாங்க தனித்துவமாக செய்யணும்னு பார்த்தா கூட அதுக்கான சரியான அனுமதிகள் இல்லை. இப்ப அவங்க அரசாவில நிக்கிற நேரம் வந்து நாங்க வேற இடத்துல நிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏழுமான ஏழாது, அங்க விட மாட்டோம். அப்படியான பல சிக்கல்கள் இருக்குது. முடியுமாக இருந்தால், வாய்ப்பு வசதிகள் இருந்தால் தான் ஹஜ் கடமை. அப்ப வாய்ப்பு வசதிகள் ஈக்கிற நேரம் ஹஜ்களை நாங்க கட்டாயம் நிறைவேற்றிக் கொள்வோம். ஆனா இப்போதைய காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் குறைவு. அவங்கள பின்தொடர்ந்து நாங்க ஹஜ் செய்யல. அது இப்ப நாங்க பெரு சரியா வந்ததுன்னா எங்கட ஒரு சில சகோதரர்கள் ஒண்ணு சேர்ந்து செய்வாங்க. ஒரு சில சகோதரர்கள் எங்கள் பெயர் பெய்த்து அந்த ஹஜ்ஜுக்குரிய அமல்களை வந்து ஒராள ஒரு இமாமாக நியமித்து செய்வாங்க. ஆனால் வந்து இந்த பிற குழப்பம் வாரத்தினால அது செய்யலாம். எப்படி? அதாவது இனி அவங்க அவங்க பாட்டில் சட்டம் எழுதியிருப்பாங்க, இவங்க மூணு நாலு அஞ்சு சகோதரர்கள் சேர்ந்து அந்த கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இவங்கள உள்ள ஒரு இமாம் வந்து குத்துபா செய்வாரு, அவர் தனியார் தொழுக நடத்துவாரு, எல்லா விஷயங்களும் அது நடக்கும். ஆனா அந்த நாள் மாறத்தினால தான் வந்து சிக்கலிக்கு. இவங்க தர்வியா, இவங்க அரக்கா, முந்தலிகா, மீனா, இதுகள் எல்லாத்துலயும் சிக்கல் வருது. அதுலாம் மாறி மாறி தான் வந்து செய்யப்படுது. வேற நாள்ல நாங்க மாறி செய்ய போனாலும் வந்து விட மாட்டாங்க. இவங்க என்னமோ தெரியாம செஞ்சுட்டீங்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு. அடுத்தது, பொய் சத்தியம் செய்தால் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொய் சத்தியம் வந்து ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது, தெளிவான ஹராம். இது வந்து முனாஃபிக்குகளுடைய பண்புகள்ல உள்ள முனாஃபிக்குகள் தான் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா வந்து அவர்களுடைய சத்தியத்தை வந்து கேடயமாக பயன்படுத்திக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய பெயரை வந்து தன்னுடைய விஷயத்தை பொய்க்கு நியாயப்படுத்துறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. முனாஃபிக்குகளுடைய வேலைகள்ல உள்ளதான் இது. அப்ப இதை ஒரு முஸ்லீம் செய்யலாமா? செய்யவே கூடாது. அவங்க முழுமையாக தவிர்த்து கொள்ளும். இதுக்குரிய தண்டனை என்ன? இது சொல்லப்படையில்லை. ஆனால் பெரும் பாவங்கள்ல உள்ள பொய் சத்தியம், பொய் சாட்சியம், இவைகள்லாம் வந்து பெரும் பாவங்கள்ல உள்ளது. பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹால அதை மன்னிக்கிறது இல்லை. அதுவும் அல்லாஹனுடைய பெயரை பயன்படுத்தி பொய்யான ஒரு வேலையை செய்யறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவர் வந்து ஒரு சத்தியத்தை செஞ்சிட்டார், அந்த சத்தியத்தை பொய்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அவ அதுக்குரிய தண்டகுற்றமும் இருக்கு. ஒருவர் அல்லாஹின் மீது ஆணையாக இந்த ஒரு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்தார், பிறகு பார்த்தால் வந்து அதை முடிக்க வேண்டிய ஒரு கட்டம் அவருக்கு வந்தால் அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்று பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது பத்து ஏழைகளுக்கு ஆடை கொடுக்கணும், அல்லது மூணு நோன்பு பிடிக்கணும். அப்போ இந்த விஷயங்களை செஞ்சு அந்த சத்தியத்தினுடைய அந்த கப்பாராவை வந்து அவங்க நிறைவேற்றும். இதுகளில் இந்த மூணுல ஏதாவது ஒன்று அவன் இதுகளை செஞ்சுதான் அந்த சத்தியத்தை உடைக்கலாமே ஒழியும், மற்றபடி இந்த பொய் சத்தியங்களை இந்த காரணத்தை கொண்டு நாங்கள் செய்ய இயலாது. முழுமையாக நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளணும். பெரும் பாவங்கள்ல உள்ள அடுத்தது கேட்கிறாங்க, சூரத்துள் முல்கை ஓதி வந்தால் சுவனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சூரத்துல் முல்க பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவுலையும் அதை ஓதாமல் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வருது. சுனன் நசாஇ, திருமிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ்கள் பதிவாக இருக்குது. அதில் ரெண்டு சூறா வருது. ஒன்று சூரத்துல் சஜிதா, அலிஃப் லாம் மீம், தன்சீலுல் கிதாப், ஆரம்பிக்கக்கூடிய சூரா. அதே போல தபாரக் அல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா. இந்த இரண்டு சூராக்களையும் இரவிலே ஓதாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த ஹதீஸில் காணப்படுது. அப்ப இந்த வகையில ஒருவர் வந்து இந்த சுன்னாவை பின்பற்றி அவங்க ஓதலாம். ஆனால் இது இது ஓதுறதால அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னு காட்டக்கூடிய மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதே நேரத்தில் சூரத்துல் முல்க்கு வந்து ஓதினால் கபருடைய வேதனையிலிருந்து அது பாதுகாக்கக்கூடியது என்று ஒரு சில ஹதீஸ்கள் காணப்படுது. அதுகள் எல்லாம் சில சில கோளாறுகள் இருக்குது. அது முழுமையான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரத்தில் அந்த ஹதீஸ்கள் இல்லை. அப்போ இந்த ஒரு சிறப்பு தான் அதுக்கு இருக்குது. ஒவ்வொரு இரவும் கலகாலத்திலும் இது ஓதுவாங்க இந்த அந்த சிறப்பு இருக்குது. அடுத்தது தாய் தந்தை பிற கொள்கையிலே இருந்தால் ஒரு முஸ்லீம் அவங்களுக்காக துவா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துவா செய்ததை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நேர்வழிக்காக நாம் துவா செய்யலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோய்களை நீக்கிறதுக்காக வேண்டி நாம் துவா செய்யலாம், அல்லது பொருளாதார நெருக்கடியில் இருந்தால் அதை நிவர்த்தியாகிறதுக்கு துவா செய்யலாம், தவறில்லை. அதே நேரத்தில் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக நாங்கள் துவா செய்யலை, அல்லது யாரா நீ அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு சொல்லி நாங்கள் துவா செய்யலை. முஷ்ரிக்குகளுக்கு அவ்வாறான துவாக்கள் தடுக்கப்பட்டிருக்குது. மற்ற இந்த பொதுவான வேற வேற துவாக்களை செஞ்சு கொள்வதில் தவறு இல்லை. சில சூராக்களில் திறம்பணிதல் வருகிறது, அவைகளை தொழுகையில் ஓதும்போது திறம்பணிய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது குர்ஆன்ல வந்து வேற குர்ஆன்ல வந்து பொதுவாக 15-16 சஜிதாக்கள் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 15-16 இடங்களுக்கு ஆதாரம் இல்லை. 15-16 இடங்களில் வந்து சுஜூத் செய்யறதுக்குரிய ஆதாரங்கள் இல்லை. 4 இடங்களில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செஞ்சதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது. 1, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இதில் வரக்கூடிய சஜிதாவுடைய வசனம், இது ஒரு நாள் சுஜூத் செய்யும். அதே போல இதமாகும் ஷக்கத், இது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சுஜூது செய்யணும். அதே போல வல்லட்சுமி ஈதாகவா, இதில் வந்து ஒரு சுஜூதுக்குரிய ஒரு வசனம் ஒன்று இருக்குது, சஜிதாவுடைய வசனம், இதில் சுஜூது செய்யணும். அதே போல சூரத்து சாத், அதில் ஒரு சஜிதாவுக்குரிய வசனம் இருக்குது, இதில் சுஜூத் செஞ்சிருக்கிறாங்க வந்து ஆதாரம் இருக்குது. இந்த 4 இடங்களில் தான் வந்து அந்த அதாவது சஜிதா அந்த திலாவை செய்யணும். இது தொழுகையில் செய்ததான்னு பார்த்தால் தொழுகையில் ஒரே ஒரு சூறாக்கு தான் செய்ததுக்குரிய ஆதாரம் இருக்கும். அது என்ன சூறான்னு சொல்லி சொன்னால் இத சமாவும் ஷக்கத் என்ற சூறா. அப்போ இதை ஒருவர் தொழுகையில் ஓதி தொழுகை நடாத்தினால் அதில் ஒரு சஜிதாவுடைய வசனம் வருது, அந்த சஜிதா வசனத்தை ஓதினால் சுஜூது செய்வோம். சுஜூது செஞ்சுட்டு வந்து அவங்க திரும்ப நிலைக்கு வந்து மீதி வசனங்களை வந்து ஒதுக்கலாம். இப்போ வேறு எந்த சூறாக்கள் இந்த 4 இதுகளில் வேறு எந்த இதுகளுக்கும் தொழுகையில் சுஜூது செய்யக்கூடிய ஆதாரங்கள் இல்லை. அடுத்தது ஜமாத்து தொழுகை நடக்கும்போது தனியாக பரந்த தொழுகை தொழலாமான்னு கேட்குறாங்க. எப்படி சொல்லுறது, ஒரு பள்ளியில் ஜமாத்து தொழுகை நடந்தால் ஜமாத்து தொழுகையைத்தான் தொழணும். அதாவது என்ன ஜமாத்து தொழுகை என்றால் பொதுவான ஜமாத்து தொழுகை, அதாவது பள்ளியில் மாணவர் சொல்லப்பட்டு இக்காமல் சொல்லப்பட்டு நடத்தப்படக்கூடிய அந்த ஜமாத்து தொழுகை சந்தர்ப்பத்தின் போது வேறு எந்த தொழுகையும் கிடையாது. அப்போ இதில் வந்து நாம் கோணமாக இருக்கும். அதே போல் வந்து பள்ளியில் பரந்து தொழுகை ஜமாத்தாக நடக்குது அப்படின்னா ஒரு ஆள் வந்து அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் அவர் தனியை தொலையல, அவர் அந்த ஜமாத்து தொழுகையில கலந்து கொள்வார். உதாரணத்துக்கு உங்கள் சொன்னீங்களா, லுஹர் தொழுக முதலாவது ஜமாத்து முடிஞ்சது, இரண்டாவது ஜமாத்துல உங்களுக்கு சேர்ந்து தொழுகிட்டு இருக்கிறாங்க, இவர் வந்து இருந்துட்டு இவர் தனிய அந்த லுஹர் தொழுகையை தொழையல, அவங்க லுஹர் தொழுகையை தொழுதால் அவங்களோட சேர்ந்துதான் அந்த தொழுகையை நிறைவேற்றும். அப்படி ஜமாத்து தொழுகை நடக்கும் போது இவர் தனிய தொழையல. அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதினால் ஷைத்தான் நெருங்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இதை பொறுத்தவரையில காலையில ஒருவர் 10 முறை ஓதினால் அவருக்கு ஒரு அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். அதே போல 10 நன்மைகள் எழுதப்படும். அதே போல வந்து ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து மாலையாகும் வரைக்கும் அவர் பாதுகாக்கப்படுவார். அதே போல ஒருவர் மாலையில இந்த லாயிலாக ஓதினால் வந்து 10 முறை அவருக்கும் இதே சிறப்பு இருக்கிறது, காலையாகும் வரைக்கும் ஷைத்தானுடைய தீங்களை இருந்து பாதுகாப்பு பெறுவார் அப்படின்னு வரும். இதே விஷயத்த 100 தடவை ஓதுறது நிற்கும். இப்ப 100 தடவை ஓதினால் அங்க நன்மைகள் கூடும், 100 நன்மை. அதே போல 10 அடிமைகள் விடுதலை செய்த நன்மை, அதே போல ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. காலையில் ஒரு நாள் 100 முறை ஓதினால் இந்த சிறப்புகளோட ஷைத்தானுடைய பாதுகாப்பு, ஷைத்தானில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மாலையாகும் வரைக்கும், மாலையில ஒரு நாள் ஒரு நாள் காலையாகும் வரைக்கும் அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது முதல் தக்பீர் ஓதக்கூடிய துஆவை இமாம் சூராக்களை ஓதியதற்கு பிறகு ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இமாம் சூராக்களை ஓதினத்துக்கு பிறகு அவர் கொடுக்கக்கூடிய இடைவெளியில வந்து நாங்கள் பாத்தியா சூரா தான் ஓதுறோம். ஏன்னா பாத்தியா சூரா தான் ரகாத்துக்கு மிக முக்கியமானது. லா சலாத லிமல்லம் யக்ரா விபாத்திகள் பாத்திகத்தில் கிதாப், பாத்தியா சூரா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது அப்படின்னு சொன்ன வகையில பாத்தியா சூராவை தான் நாங்கள் அந்த இடத்துல ஓதுவோம். ஒருவர் வந்து இந்த ஆரம்ப துவா தனா ஓத இல்லைன்றால் அவருக்கு தொழுகை கிடையாதுன்னு எந்த ஒரு செய்தியும் இல்லை. அப்ப நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை வந்து பாத்தியா சூராவுக்கு பயன்படுத்துவோம். ஒருவர் தனா ஓதத்துக்காக பயன்படுத்த போனால் பாத்தியா சூரா கிடைக்காம போயிடும், அதோட அவருக்கு அந்த ரகாத்து கிடைக்காம போயிடும், அவர் திரும்ப அதே ரகாத்து எழுப்பி சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒருவர் பாத்தியா சூராவை தான் ஓதிக்கொள்ளணும், அப்பதான் அவங்களுடைய அந்த ரகாத் செல்லுபடியாகும். இன்னும் சில கேள்விகள் இருக்குது, எங்களை நேரம் முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வி பதில்ல ஏனைய கேள்விகளுக்கு புரிய பதில் நடக்கும். சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுபஹானல்லாஹ்.